அலைலிக்கவட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு காலை வந்தனங்கள். இன்று ஏப்ரல் மாதம் 6 திகதி, பங்குனி திங்கள் 23, கேவிளம்பி வருடம் 2018, வெள்ளிக்கிழமை. அன்பான தமிழ் உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சியை வானொலிகள் ஊடாக மிதந்தே உங்கள் செவிகளுக்கு இன்பமூட்ட நாம் தருவது திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 7 2 முத்துக்கள்.
தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் தம் பொருள் என்ப அவர் பொருள் தம் தம் வினையான் வரும்.
தம்முடைய பிள்ளைகளே தம் பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர். பிள்ளைகளாகிய அவர் தம் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும்.
மக்கள் சிறு கைகளாவிய கூர் அமிழ்தினு மாற்ற இனிதே தம் மக்கள் சிறு கைகளாவிய கூர்
தம்முடைய பிள்ளைகளின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும்.
அன்பு நேயர்களே, தொடர்பதி இனிய பக்தி பாடலொன்று. தன் இனிய குரல் வளத்தை சங்கராதத்துடன் இணைக்கின்றார்
இசைக்கலைமானி திருமதி துளசி பிரபாகரன்.
அஞ்சன நவனை தஞ்சமன அடைவாய், நெஞ்சுருக பாடி பரந்தாமனை அடைவாய்.
பழைய நன்றி அஞ்சமே நாடைவாய்
வணக்கம் நேயர்களே. தொடர்வது தேடல். தேடியவர் பிரபல மூத்த ஊடகவியலாளரும் சமூக சேவையாளர் சமாதான நிதானமாகிய சிந்திர தமிழ்ச்செல்வர் தில்லியர் வர்ணகுலசிங்கம் அவர்களின் தேடலை உங்களுக்கு தருபவர் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள். வணக்கம்.
வணக்கம். சிலப்பதிகார கண்ணோட்டம். ஐம்பெருங்காப்பியங்களில் முதலில் தோன்றியது சிலப்பதிகாரம். இது காவிரி பூம்பட்டினத்தின் பெருங்குடி வணிகர் மரபில் பிறந்த கண்ணகி கோவலன் கதையை கூறும் காவியம் ஆகும். சிலம்பினால் ஏற்பட்ட வரலாற்றை கூறும் சிலப்பதிகாரம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என மூன்று காண்டங்களையும் அவற்றில் 30 காதிகளையும் கொண்டுள்ளது. சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோ அடிகள் தண்டமிழ் ஆசான் சீத்தலை சாத்தனாரின் விருப்பத்துக்கு அமைய மூவேந்தர்களுக்கும் உரிய காப்பியத்தை தமிழில் எழுதி தமிழர்களின் பண்பாட்டை மலையை கண்ணாடியில் காட்டுவது போல காட்டுகிறார். இவரின் தந்தை நெடுஞ்சேரலாதனும் அண்ணன் சேரன் செங்குட்டுவனும் சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்த போதும் இளங்கோ அடிகள் சமண சமயத்தை பின்பற்றி துறவியாக வாழ்ந்ததோடு எல்லா சமயத்தவர்களுடைய கோயில்கள் பற்றியும் காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனை பார்க்கும் போது இளங்கோ அடிகள் சமய நடுநிலையாளர் என்பது தெளிவாகிறது. இந்நூலுக்கு முதலில் எழுதப்பட்ட அரும்பத உரையும் அடியார்க்கு நல்லார் உரையுமாக இரண்டு பழைய உரைகள் உண்டு. மகாகவி பாரதியார் சிலப்பதிகாரத்தை பற்றி கூறும் பொழுது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் வெடித்த தமிழ்நாடு என்றார். இளங்கோ அடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதி தமிழ்நாட்டுக்கு புகழ் தேடிய அதே வேளை அவருடைய அண்ணன் சேரன் செங்குட்டுவன் கண்ணகைக்கு சிலை செய்வதற்கு இமயம் சென்று கல்லெடுத்து திராவிடர் வீரத்தை இகழ்ந்த கனக விஜயர் தலையில் அக்கல்லை சுமக்க வைக்கிறான். அத்துடன் அக்கல்லை கங்கையில் நீராட்டி தமிழகத்துக்கு கொண்டு வந்து கண்ணகைக்கு சிலை செய்கிறான். சிலப்பதிகாரம் கண்ணகி கோவலன் வரலாற்றை பற்றி விளக்குவதோடு நின்றுவிடாது மூவேந்தர்களின் வீரம், அரசியல் மாட்சி, கொடை, தமிழ் பற்று என்பன பற்றியும் கூற காணலாம். அத்துடன் தமிழ் மக்களின் கலை நாகரிகம், விவசாயம், வணிகம் பற்றியும் எடுத்து கூறுவதன் மூலம் அக்கால மக்களின் சமூக பொருளாதார அரசியல் அமைப்பை படம் பிடித்து காட்டுகிறார் இளங்கோ அடிகள். சிலப்பதிகாரத்தில் இளங்கோ அடிகள் அரங்கேற்று காதையில் இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழ் பற்றி மிகவும் ஆழமாக கூறுவதால் சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம் என்றும் கூறுவர். கண்ணகி கணவனோடு மதுரை செல்லும் போது மருதநில வாழ்க்கை பற்றியும் அவர்கள் எயினார் குடியில் தங்கி அவர்களது தெய்வ வழிபாட்டை கண்டு செல்லும் போது பாலை நில வாழ்க்கை பற்றியும் மதுரையை அடுத்த ஆயர் சேரியில் மாதிரி என்ற இடையர் குல மூதாட்டி கண்ணகைக்கு அடைக்கலம் கொடுத்த போது உள்ள நில வாழ்க்கை பற்றியும் அறிகிறார். இதன் மூலம் கண்ணகையின் வாழ்க்கை எப்படி பல வகைப்பட்ட மக்கள் வாழ்க்கையோடு தொடர்புடையது என இளங்கோ அடிகள் மிக சிறப்பாக கூறுகிறார். கோவலன் கொலை உண்ட பின்னர் கண்ணகி தன் காற்றிலம்பை உடைத்து உண்மையை நிலைநாட்டி வழக்கை வெல்கிறார். பாண்டிய மன்னனோ அரசியல் பிழைத்ததற்காக உயிர் விடுகிறான். கணவன் இறந்ததும் பாண்டிமாதேவியும் உயிர் திறக்கிறார். கண்ணகியோ நீதியை நிலைநாட்ட பாண்டிய மன்னனின் தலைநகரை தீக்கிரை ஆக்குகிறார். பத்தினியை பெருமைப்படுத்த சேரன் செங்குத்துவன் கண்ணகிக்கு கோயில் கட்டி வழிபடுகிறான். இவ்வாறு தமிழரின் ஆட்சி சிறப்பையும் தமிழரின் பண்பு மேம்பாட்டினையும் உணர்த்தும் சிலப்பதிகாரத்தை ஊனிலே எம்முயிர் உள்ளனவும் கற்றுணர்ந்து இன்புறுவோமாக. நன்றி, வணக்கம்.
நேர்களே, அடுத்து நாம் தரவிருப்பது இணையத்தில் சுட்ட பழத்தை உங்களுக்கு ருசிக்க தருவதற்கு வருகின்றார் கவிஞர் குருவரன் அவர்கள். வணக்கம் ஐயா.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்ட சங்கநாத வானொலி நேயர்களுக்கு உங்கள் குருவரனின் இனிய வணக்கம். கடந்த சில வானொலி நிகழ்ச்சியில் எனது சொந்த படைப்புகளை தந்திருந்தேன். கடுமையான வேலைப்பாடு காரணமாக சொந்த படைப்புகள் சில முற்று பெறாமல் முட்டி கொண்டிருக்கின்றன. அதனால் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் என நினைக்கிறேன். அது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சிறந்த கதை. முன்னொரு காலத்தில் ஒரு வயசான மூதாட்டி நீண்ட நெடும் காட்டு வழியை நடந்து வருகிறார். அவருக்கு பசி ஒரு பக்கம், தாகம் மறுபக்கம். இக்காட்டில் தண்ணீர் கிடைக்குமா என நினைத்த பாட்டிக்கு வாடிய பயிருக்கு வான்மழை கிடைத்தது போல காட்டில் ஒரு நாவல் மரம், மரம் நிறைய பழங்கள், மரத்தில் ஒரு சிறுவன். பாட்டி அவனிடம், சிறுவனே, எனக்கு பசியாக இருக்கிறது, கொஞ்ச நாவல் பழங்களை பறித்து கொடு. அதற்கு அந்த சிறுவன், பாட்டி, உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? அதற்கு பாட்டி, சுடாத பழத்தில் எனக்கு சுகமில்லை, சுட்ட பழத்தையே போடு என்றார். அதனால் இன்று நான் பாட்டிக்கு அச்சிறுவனுக்கும் பிடித்த சுட்ட கவிதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது இணையத்தில் சுட்டது என் இதயத்தையும் சுட்டது. மகிழ்ச்சி. காதெல்லாம் இனிக்கும் உங்கள் கரவொலிக்கு மகிழ்ச்சி. தன்னை நோக்கி வீசப்படும் வெள்ளி காசுகளை விட கரவோசையைத்தான் ஒரு கவிஞன் நேசிப்பான். கர சேவை செய்ய வந்தவர்களே மகிழ்ச்சி. கல்லில்லாத கர சேவை கவியரங்கில் மட்டும்தான். நீங்கள், இவர்கள், நான், நாம் எல்லாம் மகிழப் பிறந்தவர்கள். நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள். நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள். பூமியை வியந்து புகழப் பிறந்தவர்கள். மறிக்கும் வரைக்கும் மகிழப் பிறந்தவர்கள். காரணம், ஓர் ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். கனி உண்ண வந்த பறவைகள் நாம் வெறும் மரங்கொத்தி கொத்தியா மறித்து போவது? இந்த பூமி என்ன மண்ணின் திரட்சியா, மகிழ்ச்சியின் திரட்சி? மகிழ்ச்சி இல்லையேல் அலைகள் கொண்டு ஜலதரங்கம் பாடுமா கடல்? இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம்? வீட்டுக்கு திரும்பி வருமா வெளியூர் போன காற்று? உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து மெலிந்து மெலிந்து கிளைகள் மெலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து வளர்ந்து வளர்ந்து அரும்பு வளர்ந்து மலர்ந்து மலர்ந்து மடல்கள் மலர்ந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகுழ்ப்பது எல்லாம் மகிழ்ச்சி, 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 மகிழ்ச்சி. ஐந்தே புலன்கள் ஆயினும் என்ன, ஒவ்வொரு புலனினும் வாசல் வழியே ஆயிரம் லட்சம் கோடி மகிழ்ச்சி. பூமியை சுற்றும் கடலை போல சுற்றி சுற்றி மகிழ்ச்சி. அதை அறிந்து கொண்டவன் ஞானியாகிறான், அனுபவிப்பவன் கலைஞனாகிறான். கண்ணுக்கு மகிழ்ச்சி எது? விடிகாலை சோலை இல்லை, வெற்றிலை போட்ட வானம் இல்லை. தூங்கும் குழந்தையும் தூங்காத புன்னகை, கண்ணுக்கு மகிழ்ச்சி, ஆனந்த கண்ணீர். காதுக்கு மகிழ்ச்சி எது? மலைபாடும் சங்கீதம் இல்லை. மைத்துனியின் கொலுசோசை இல்லை. காதுக்கு மகிழ்ச்சி. வேலைக்கு சென்று வீடு வந்து அமர்கையில் மடிமீதேறி குழந்தை பேசும் மழலை தமிழ். வாய்க்கு மகிழ்ச்சி எது? புதுமனை மீன் முதல் சமையல் இல்லை. முதல் காப்பியின் இளம் கசப்பு இல்லை. முரட்டு இருட்டில் திருட்டு முத்தம் இல்லை. வாய்க்கு மகிழ்ச்சி. தப்பின்றி உச்சரிக்கும் தாய்மொழி. உடலுக்கு மகிழ்ச்சி. தகிக்கும் காய்ச்சலின் தாயின் ஸ்பரிசம். நாசிக்கு மகிழ்ச்சி. நேசிக்கும் பெண்ணின் குழல் கொண்ட பூக்கள். மண்ணுக்கு மகிழ்ச்சி. மலையூட்டும் வாசம். பெண்ணுக்கு மகிழ்ச்சி. மதிக்கின்ற நேசம். வார்த்தைக்கு மகிழ்ச்சி. காலத்தால் உதிராத கவிதைக்குள் நிற்பது. வாய்ப்பாய்க்கு மகிழ்ச்சி. சாதுக்கள் எப்போதும் சாதுவாயிருப்பது. மகிழ்ச்சி என்பது வேறொன்றும் இல்லை, மனசின் கொள்ளளவு. மழை கொண்டு வருகிறது சமதர்ம மேகம். குவளையில் பிடித்தால் ஒருவேளை மகிழ்ச்சி. குடத்தில் பிடித்தால் ஒரு நாள் மகிழ்ச்சி. குளத்தில் பிடித்தால் வருடமெல்லாம் மகிழ்ச்சி. இது உன் மனசு. குவளையா, குடமா, குளமா? இல்லை, குழப்பமா? குழந்தை போல் மனமிருந்தால் குழப்பமே இல்லை. உன்னை சண்டையிட்டு மண்டியிட்டு கேட்கிறேன் காலமே. உன் எலும்புகளுக்கும் திசுக்களுக்கும் வயசாகட்டும், மனசுக்கு மட்டும் எப்போதும் குழந்தையாயிருக்கட்டும். குழந்தையாயிருப்பது எத்தனை வசதி! கூப்பிட்ட குரலுக்கு நிலா வரலாம். பல்லில்லாத வாயில் நட்சத்திரம் மெல்லலாம். தொட்டிலில் கிடந்தாலும் தொட்டியில் கிடந்தாலும் அழுகை கேட்டது மாள் ஓடி வரலாம். தனக்கு வந்த காதல் கடிதங்களில் கூட தப்புக்களை மன்னிக்காத தமிழாசிரியர் மன்னித்து மகிழ்வது மழலையிடம் மட்டும்தான். நன்றி நேயர்களே. இக்கவிதையின் தொடர்ச்சியை மீண்டும் ஒரு வானொலி நிகழ்ச்சியில் தருவேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவன் உங்கள் குருபரன். நன்றி.
நேர்களே, அடுத்து வருவது அறிவித்தல் ஒன்று.
பூங்கா பாடசாலை அறிவித்தல் ஒன்று. அனைத்துலக தமிழ் மொழி தேர்வு நடைபெற இருப்பதால் அதற்கான விண்ணப்ப படிவங்களை பூங்கா இணையதளத்தில் பெற்றுக் கொள்ளலாம். இம்மொழி வாழ வளர அயராது ஊக்கம் கொடுக்கும் பெற்றோர்கள் இம்முறையும் உங்கள் பிள்ளைகளுக்கு இத்தேர்வில் பங்கு பெற்ற ஊக்கம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இத்தேர்வு இலகுவானதும் மாணவர்கள் அன்றாடம் பார்த்து கேட்டு வாசித்த சொற்கள் உள்ளடங்கியதாகவே அமையும். அத்துடன் தமிழ் பாடசாலை செல்லாத மாணவர்களும் கூட இத்தேர்வில் பங்கு பெற்ற முடியும். அனைத்து மாணவர்களையும் தமிழ் மொழி தேர்வில் பங்கு பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலதிக விபரங்கள் தேவைப்படில் ரஞ்சனி 626-0911 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. தமிழ் எங்கள் உயிர்ப்பு இருப்பு.
உலகபலம் உலக புகழ் பெற்ற யூடியூப் காணொளி ஊடக தலைமை காரியாலயத்தில் துப்பாக்கி சூடு. ஒருவர் மரணம், மூவர் படுகாயம், இருவர் நிலை கவலைக்கிடம். தற்கொலை செய்த பெண்மணியா கொலையாளி? அவருடைய தாக்குதலின் நோக்கம் என்ன? தொடர்கிறது விசாரணை. அமெரிக்காவில் உள்ள யூடியூப் காணொளி ஊடகத்தின் தலைமை காரியாலயம் இருக்கும் கலிபோர்னியாவின் சான் புரூனோ நகரில் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதல் நடைபெற பனிக் நிலை அடைந்து அலப்பாரித்தபடி பணியாளர்கள் கட்டிட தொகுதியை விட்டு தலைதறிக்க ஓடினார்கள். விரைவாக போலீசார் ஸ்தலத்திற்கு வந்துவிட்டாலும் அதற்குள் காரியம் முடிந்துவிட்டது. பெண்மணி ஒருவர் இறந்தபடி கிடந்தார். துப்பாக்கி பிரயோகம் நடத்தியது இவரே என்றும் போலீஸ் கூறுகின்றது. காயமடைந்த 3 பேரில் 32 வயது பெண், 36 வயது ஆண் இருவருடைய நிலை ஆபத்தாக உள்ளது. 27 வயது பெண்மணி உயிராபத்தில் இருந்து தப்பிவிட்டார். நேற்று செவ்வாய் மதியம் காரியாலயத்தின் வெளியே ஊழியர்கள் மதிய போசனம் அருந்திய போது திடீரென துப்பாக்கி வெட்டுகள் தீர்க்கப்பட்டன. நடந்து முடிந்திருப்பது அமெரிக்க துப்பாக்கி கலாச்சாரத்தின் ஓர் அங்கம். பயங்கரவாத தாக்குதல் அல்ல என்கின்றது CNN செய்தி பிரிவு. அதேவேளை இன்று வெளியான வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை 2016 நவம்பர் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு ரஷ்யர்களுடன் நேரடியாக தொடர்பு இருக்கவில்லை தேர்தல் மோசடியில் என்று செய்தி ஒன்றை கசியப்பட்டிருக்கின்றது. தற்போது அமெரிக்க தேர்தலில் ரஷ்ய தலையீடு குறித்த விசாரணை கமிஷன் ரோபர்ட் மூலர் தலைமையில் நடைபெறுகிறது. அதன் பணிகள் முடிவடைய சுமார் ஓராண்டு காலம் செல்லும். ஆனால் முன்னாள் FBI போலீஸ் பிரிவு தலைவர் ரோபர்ட் மூலர் கண்துடைப்பு விசாரணை கமிஷன் தலைவர் அல்ல, மிகவும் நவீனத்துவமான கருவிகள் கொண்டு துப்பு துலக்குவதனால் வாஷிங்டன் போஸ்டின் செய்தி கசிவு சரியான முடிவை எட்டு தொடும் என கூறிவிட முடியாது என செய்தி நோக்கர்கள் கூறுகின்றார்கள். மேலும் இன்று அமெரிக்க கருப்பின சுதந்திர போராட்டக்காரரும் நோபல் பரிசு பெற்றவருமான சுட்டுக் கொல்லப்பட்ட மார்ட்டின் லூதர் கிங் சுடப்பட்ட 50வது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. டென்மார்க்கின் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் லாஸ் அஸ்லன் ராஸ்முசன் பஹரின் நாட்டு சர்வதேச விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன காரணத்துக்காக கைதானார் என்ற தகவல் இதுவரை வெளிவரவில்லை. தற்போது பஹரின் மன்னருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை செய்து ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் அப்துல் ஹாடி அல் ஹவாயா என்பவரை சந்திக்கவும் மரண விளிம்பில் நிற்கும் அவருடைய குடும்பத்தினரை பார்க்கவும் இவர் பஹரின் சென்றிருக்கின்றார். இந்த விவகாரத்தில் பஹரின் மன்னருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என டேனிஸ் பாராளுமன்றில் இவர் பல தடவை வலியுறுத்தியும் இருக்கின்றார். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு டூரிஸ்டாகவே அங்கு சென்றிருக்கின்றார். ஆகவே ஒரு நாட்டு சட்டம் அவர் மீது பாய இடம் இருக்கின்றது. இச்செய்தியை எழுதும் பொழுது அவர் கைதாக பல மணி நேரம் கடந்து விட்டது. சிறையில் இருக்கும் அல் காவியா டென்மார்க்கில் சில காலம் வாழ்ந்தவராகும். இவர் அங்குள்ள சிறுபான்மை சுனி முஸ்லீம் மன்னரின் அதிகாரத்துக்கு எதிராக போராடிய பெரும்பான்மை சியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவராகும். இவர் சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தை சிறையில் நடத்தியது பழைய கதை. அத்தருணம் இவர் குறித்த செய்திகள் டென்மார்க்கில் பரவியது. பஹரின் நாட்டுக்கு ஒரு கப்பல் நிறைய டென்மார்க்கில் இருந்து ஆயுதங்கள் இறக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து விவகாரம் ஓய்ந்து போனது. இது சரியா என்று அப்போதைய வெளியுறவுத்துறை டேனிஸ் அமைச்சர் வில்லி ஸ்விண்டேலை விசாரித்த போது அது தொடர்ச்சியான ஆயுத ஏற்றுமதி அல்ல, ஒரு சிறு சம்பவம் மட்டுமே என்று கூறி இச்சடைந்திருந்தார். இவை பழைய கதைகள். இவை பற்றி இன்றைய டேனிஸ் ஊடகங்கள் தூசு தட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிரியா நாட்டில் ஓர் அமைதி ஏற்படுமா? சிரிய அதிபர் ஆசாட் ஏறத்தாழ போரில் 90% வெற்றி நாயகனாக இருக்கின்றார். தற்போது ரஷ்ய அதிபர் புட்டினும் ஈரானிய அதிபரும் துருக்கி வந்திருக்கின்றார்கள். துருக்கிய அதிபர் எர்டோகனுடன் முக்கிய பேச்சுக்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். சிரிய பிரச்சனையில் துருக்கி மிகவும் முக்கிய பாத்திரம் வகிக்கின்றது. சிரிய அதிபர் ஆசாட் பதவியிலிருந்து தூக்கப்பட வேண்டும் என்பது துருக்கிய அதிபருடைய பலமான நிபந்தனை. அதேவேளை சிரிய அமைதி பேச்சுக்களில் தமது ஜென்ம விரோதிகளான குருடிஸ்தானியரை சமபந்தியில் உட்கார வைப்பது துருக்கியின் பெருமைக்கு இழுக்கு. இதனால் துருக்கிய அதிபரை சாந்தப்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. அமெரிக்கா தலைதறிக்க ஓடிவிட்டது. ரஷ்யாவும் ஈரானும் ஆசாட்டும் நெருங்கிய உறவினர்களாக உள்ளனர். குருடிஸ்தானியருக்கு சுயநிர்ணய உரிமையுடனான ஆட்சி மலரப்போவதை தடுக்க முடியாமல் தடுமாறுகின்றது துருக்கி. இந்த நிலையில் பேச்சுக்கள் தொடர்கின்றன. துருக்கி அதிபருடைய உடல் மொழி மிகவும் கவலையான கோபமான பாணியில் இருப்பதை தொலைக்காட்சியில் காண முடிகின்றது. இஸ்ரேலிய யூதர்களின் உயர்மட்ட லாபி குழுவான USA ஐபேக்ஸின் வருடாந்த மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அதில் பேசிய அமெரிக்க உப அதிபர் மைக் பென்ஸ், அமெரிக்க தூதராலயம் இஸ்ரேல் தலைநகரில் இருந்து எருசலேம் நகர்த்தப்படும் பணிகள் வாக்குறுதியின் பிரகாரம் நடந்து கொண்டு இருப்பதாக தெரிவித்தார். ஆயிரக்கணக்கானோர் இருந்த அரங்கில் கரகோஷம் வானை பிளந்தது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு சட்டலைட் மூலம் பேசினார். அத்தருணம் பாலஸ்தீனத்திலும் இதர மத்திய கிழக்கு நாடுகளிலும் அமெரிக்க அதிபர் அமைதியை காண இஸ்ரேல் தனது ஆதரவை வழங்கும் என்றும் கூறினார். எருசலேமில் இஸ்ரேலின் தலைநகர் அமையுமாக இருந்தால் பாலஸ்தீனர்களுக்கு 2 ஸ்டேட் தீர்வொன்றை வழங்குவதற்கு இஸ்ரேல் சம்மதிக்கும் என்றும் கருதப்படுகின்றது. இதற்குள் முன்னாள் அதிபர் ஒபாமாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோன் கெர்ரி பதவி விலகுவதற்கு முன்னதாக 2016 செப்டம்பர் இஸ்ரேலிய பிரதமர் ஜோர்டான் எகிப்து சவுதியுடன் நடத்திய இரகசிய பேச்சுக்களின் அடுத்த கட்டம் இதுவாகும். அமெரிக்கன் இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி என்ற இந்த யூத லாபி அமைப்பு உலகத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பாத்திரம் வகிக்கின்றது. இதில் 18,000 யூதர்கள் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான வர்த்தக போர். 1300 சீன பொருட்கள் அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படுவதானால் 25% வரி கட்ட வேண்டும் என்று அமெரிக்கா பதிலடியாக அறிவித்திருக்கின்றது. இவை $50 பில்லியன் பெறுமதியான பொருட்களாகும். பிரிட்டனில் நடைபெற்ற ரஷ்ய உளவாளி மீதான நச்சு ஆயுத தாக்குதலை ஆழமாக விசாரிக்க தாமும் தயார் என்று ரஷ்ய அதிபர் அறிவித்திருக்கிறார். உலகில் 20 நாடுகள் தடை செய்யப்பட்ட நெவிஷோக் என்ற பெயர் கொண்ட நச்சு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதாகவும் அவர் துருக்கியில் வைத்து கூறியிருக்கிறார். 30 செகண்டிலிருந்து 2 நிமிடங்களில் ஒருவருடைய உயிரை குடிக்கும் நெவிஷோக்கில் இருந்து ரஷ்ய உளவாளியான செர்ஜி ஸ்கிரிபாலும் அவருடைய மகளும் பிரிட்டனில் எப்படி உயிர் தப்பினார்கள் என்பது ரஷ்யாவின் தொடர் கேள்வியாக இருக்கின்றது. சில வேளை இதன் சூத்திரதாரியாக ஏன் பிரிட்டன் இருக்கக்கூடாது என்ற சந்தேகத்தையும் ரஷ்யா தொடர்ந்து எழுப்பி வருவது கவனிக்கத்தக்கது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துரை.
நன்றி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை எமக்கு வழங்கியவர்களுக்கும் இதை செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அற்புத சிங்கம்.